நம் தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்கள் ஜெப வாழ்க்கையில் குறைவாயிருப்பதற்கு காரணம் ஜெபத்தின் மேன்மையை அறியாமல் இருப்பதுதான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை புரிந்து கொண்டால் நிச்சயமாகவே ஜெபிக்காமல் அவர்களால் இருக்க முடியாது. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை போதிப்பார். ஜெபத்துடனே கேளுங்கள், அதிகமாய் ஜெபியுங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமே.
இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4:12. கொலோசையர் 4:12.
எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர் எல்லாவற்றிலும்
தேறினவர்களாயும்
பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்.
இங்கே அப்போஸ்தலாகிய பவுல் தன்னுடைய உடன் வேலைக்காரனாய் ஊழியக்காரனாய் இருக்கிறதான எப்பாப்பிராவை குறித்து கொலோசே சபைக்கு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இந்த எப்பாப்பிரா எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான் என்பதை குறித்து இந்த இடத்தில் பேசுகிறார். இந்த எப்பாப்பிரா ஒரு ஜெப வீரன். இவனை குறித்து பவுலே இங்கே சாட்சி கொடுக்கிறார். இவன் ஒரு ஜெப மனுஷன். இவன் பவுலுக்கு உடன் வேலையால் இவன் ஒரு ஜெப மனுஷன். இவன் இந்த கொலோசே சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக இவன் ஜெபிக்கிறான். நான் நினைக்கிறேன் இந்த கொலோசே பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்த பொழுது இந்த எப்பாப்பிராவும் கூட இருந்து உடன் ஊழியக்காரனாய் இருந்திருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த கொலோசே பட்டணத்தில் இருந்த ஜனங்களின் மேல் இந்த எப்பாப்பிராவுக்கு அதிக பாரம் கரிசனை இருந்திருக்கிறது. ஆகையினாலே அந்த சபை ஜனங்களுக்காக இந்த எப்பாப்பிரா தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்காக அவன் விசேஷமாய் 2 காரியங்களுக்காக அவன் ஜெபித்திருக்கிறானாம். நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இந்த எப்பாப்பிரா தனக்காக அல்ல, இந்த கொலோசே பட்டணத்தில் இருந்ததான சபை ஜனங்களுக்காக விசுவாசிகளுக்காக சாதாரணமாய் ஒரு ஜெபம் பண்ணவில்லை, சாதாரணமாய் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்து விடவில்லை. அவன் ஜெபத்தில் அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு போராடி கொண்டிருக்கிறான். போராட்ட ஜெபம். அப்ப இந்த எப்பாப்பிராவின் இருதயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பாரம் அவனை அழுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கொலோசை பட்டணத்தின் சபை விசுவாசிகள் அவர்கள் தேவ சித்தத்தை செய்கிறதில் நிலைத்திருக்கவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவும் தக்கதாக ஒவ்வொரு நாளிலும் போராடி கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் சாதாரணமான ஜெப நிலையிலே திருப்தி அடையாமல் இன்னும் அதிகமான பாரத்தை உங்களுக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். சாதாரண ஆண்டவரே இதை செய்யும் அப்படின்னு 2 வார்த்தையை சொல்லிட்டு நம்ம திருப்தியாக கூடாது. இதை தாரும் சொல்லிட்டு நம்ம திருப்தியாக கூடாது. ஜெபத்தின் ஒரு ஆழத்திற்குள் போக வேண்டும். ஜெபத்தில் ஒரு பாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுமக்க வேண்டும். ஜெபத்திலே தேவ சமூகத்தில் நாம் போராட வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே இந்த ஊழியக்காரனாகிய எப்பாப்பிரா இதற்கு ஒரு நல்ல சாட்சி. ஜெபத்தில் போராடுகிறான். அதை பவுல் சொல்ற, அவன் சொல்லல, பவுல் சொல்ற. அவனே சொன்னாத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவ மனுஷன் பவுல் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் ஜெபத்தில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு நேரத்தில் இல்ல, எப்பொழுதும் அவன் ஜெபத்தில் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் நல்ல கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில ஜெபத்தில நீங்கள் கண்டிப்பாய் போராடி ஜெபிக்கணும். சில ஜெபங்களுக்கு உங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் சொல்லுகிறேன், நீங்கள் பாரம் எடுத்து ஜெபித்தால் கண்டிப்பாய் காரியம் நடக்கும். அது உங்கள் சொந்த தேவையா இருக்கலாம், அல்லது மற்றவருடைய காரியமா இருக்கலாம், ஆத்துமாக்களை குறித்த காரியமா இருக்கலாம், சபைக்குரிய காரியமா இருக்கலாம், ஊழியத்திற்கு அடுத்த காரியமா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். நீங்கள் ஜெபத்திலே பாரம் எடுத்து போராடி ஜெபித்தால் கண்டிப்பாக அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு சாதாரண ஜெப நிலையில் இருந்து தாண்டி ஒரு அசாதாரணமான பாரம் உள்ள ஜெபத்திற்குள் தேவ ஜனங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இதை இவர் சாட்சியாக சொல்லுகிறது மட்டுமல்ல, பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான அனுபவத்தை அவர் கடந்து சென்றிருந்தார். அதனாலதான் அவருக்கு இந்த எப்பாப்ரா செய்த காரியத்தை குறித்து அழகா சாட்சி எழுத முடிஞ்சது. இப்ப பவுல் தன்னுடைய ஜெப அனுபவத்தை சொல்லுகிறார், அதையும் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 15:32 ரோமர் 15:32 வாசிக்கலாம்.
நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல,
பாருங்க பவுல் சொல்றார், நான் போராடுகிறது போல
நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று,
நீங்களும் என்னுடனே கூட போராட வேண்டும் என்று
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும், ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும், உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்,
இந்த இடத்துல பாருங்க பவுல் தன்னுடைய அனுபவத்தை, அதே அனுபவத்தை அவர் சொல்றார், நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் எல்லாம் போராடுகிறது போல நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன், நானும் போராடி தான் ஜெபிக்கிறேன். பவுல் சொல்றார், நான் போராடுகிறது போல ரோம சபையே நீங்களும் அதே போல ஜெபத்தில் போராட வேண்டும் என்று ஒரு அழைப்பை கர்த்தர் பவுல் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த அழைப்பு ரோம சபைக்கு மாத்திரமல்ல, இந்த நிருபம் எந்தெந்த சபைகளில் எந்தெந்த காலகட்டங்களில் வாசிக்கப்படுகிறதோ எல்லா சபை விசுவாசிகளுக்கும் இதே அழைப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். என்ன அழைப்பு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்திலே போராடுகிறது போல சபையாரே நீங்கள் எல்லாரும் அதே போல் ஜெபத்தில் போராட வேண்டும். ஆமென். அப்போ இது எப்பாப்ராவுக்கு மாத்திரம் இருக்கிற ஒரு அனுபவம் அல்ல, பவுல் மாத்திரம் செய்த ஒரு காரியம் அல்ல, சபையார் யாவரும் கண்டிப்பாய் அனுசரிக்க வேண்டிய ஒரு ஜெப முறையா இருக்கிறது. ஆமேன். அத பவுல் சொல்றார், ஊழியக்காரனாகி நான் மாத்திரம் அல்ல, சபையாரே ரோம சபையாரே நீங்களும் கூட நான் போராடுகிறது போல போராடணும். அப்போ இந்த போராட்ட ஜெபம்ன்றது ஏதோ ஊழியக்காரங்க மாத்திரம் சபைக்காக செய்யற காரியம் என்று நினைத்து விடக்கூடாது. இது எப்பாப்ராவை தாண்டி பவுலை தாண்டி சபைக்குள் இந்த அனுபவம் கொடுக்கப்படுகிறது. அப்ப சபையிலே விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் உங்கள் ஜெபத்தின் நிலையை இன்னும் ஆழப்படுத்துங்கள், உங்கள் ஜெபத்தின் அனுபவத்தை இன்னும் கூட்டுங்கள், இன்னும் உங்கள் ஜெபத்தின் பாரத்தை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் கண்டிப்பா இருக்கணும். இந்த போராட்ட ஜெபனை என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த வசனத்தை சொல்லும் பொழுதே பவுல் வந்து ரெண்டு காரியத்தை சேர்த்து சொல்ற, நல்லா கவனிச்சு பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை படிப்போம்.
நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில், நான் போராடுவது போல,
நீங்களும்
என்னோடு கூட போராட வேண்டும் என்று, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும்,
யாருக்காக கேட்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும்,
ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இது நானா சொல்லல, பவுல் சொல்றார், இது நானா சொல்லல, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இதை உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் இதை நான் சொல்றேங்கிறார். அப்ப பாருங்க, இந்த இடத்தில் திரியேக தேவன் வெளிப்படுறார். இந்த வசனத்துல பிதாவை நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபம், அப்ப தேவன் வந்துட்டார். அந்த வசனத்தில் ஆரம்பத்திலேயே தேவனாகிய கர்த்தர் வந்துட்டார். அடுத்தது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அடுத்தது ஆவியானவர் வந்துட்டார். இந்த ஒரே வசனத்தில் பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூணு பேரையும் பவுல் கொண்டு நிற்க வைக்கிறார் இந்த ஒரே வசனத்தில். அப்ப இந்த போராட்ட ஜெபத்திற்கு நான் ஏன் அழைப்பு கொடுக்கிறேன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த அழைப்பை நான் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் இந்த அழைப்பை நான் கொடுக்கிறேன். ஏன் இந்த இடத்துல இந்த போராட்ட ஜெபத்தை சொல்லும் பொழுது ஏன் இயேசு கிறிஸ்துவை எடுக்கிறார் இந்த பவுல், ஏன் பரிசுத்த ஆவியானவர் எடுக்கிறார், ஏன் அவங்களெல்லாம் கொண்டு நிக்க வச்சு இந்த இடத்துல ஆதாரமா காட்டுறார் என்று சொல்லி பார்த்தால், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் சரி பரிசுத்த ஆவியானவரும் சரி போராட்ட ஜெப வீரர்களாக இருந்தார்கள். ஆமேன். நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியாரும் முன்னால கொண்டு வந்து நிக்க வைக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த போராட்ட ஜெபத்தை தான் அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாய் வைத்திருந்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்க. எபிரேயர் கடிதம் நிருபம் 5:7 வாசிக்கலாம். 7, 8, 9, 10 எபிரேயர் 5:7-10
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி
வல்லமையுள்ளவராகிய அந்த பிதாவை நோக்கி
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம்
கேட்கப்பட்டு
அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார்.
நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார். அவர் ஜெபித்த அவர் வாழ்ந்த காரியத்தை எழுதப்பட்ட சுவிசேஷத்தில் சொல்லாமல் எபிரேய நிருபத்திலே இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், மனிதனாய் நடமாடின நாட்களில் தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி, மரணத்திலிருந்து ரட்சிக்கனாக்க அவருக்கு மரணம் வராதபடி காப்பாத்தா கிடையாது, அவர் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். எல்லா மனுஷருக்காக அவர் மரித்தார். அந்த மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்புகிறாரே அந்த பிதாவை நோக்கி, மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிற பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் அவர் வேண்டுதல் செஞ்சார். அப்போ இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தனக்கு ஒரு மரணம் அடுத்த நாள் சம்பவிக்க போகிறது. அந்த மரணத்திலிருந்து பிதாவாகிய தேவன் 3வது நாளிலே அவர் ரட்சித்து மறுபடியும் உயிரோடு எழுப்ப போகிறார். அந்த மரணத்திலிருந்து மறுபடியும் எழுப்ப போகிறார். தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள, அந்த உயிரோடு எழுப்புகிறதற்கு வல்லமையுள்ள பிதாவை நோக்கி அந்த ராத்திரி வேளையிலே கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடு மிகுந்த கண்ணீரோடு போராடி ஜெபித்தார். அப்படி ஜெபித்துதான் அவர் ஆசாரி என்கிற நிலைமைக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசாரியரின் பேர் இருக்குது இல்லையா. தமது இரத்தத்தின் மூலமாய் இயேசு வெளிப்படுத்தல் 1:5 சொல்கிறது, நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய இரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நமக்கு ஆசாரி என்ற பேர் நமக்கும் இருக்குது, ஆனால் ஆசாரியருடைய வேலையைத்தான் செய்யறோமான்றது கேள்விக்குரிய விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ஆசாரியர் என்று நிரூபிக்கப்பட்டார் என்றால், தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் போராடி ஜெபித்தார். சாதாரணமாக ஜெபிக்கல, போராடி பாரத்தோடு ஜெபித்து அந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் அவர் ஆசாரியர் என்கிற நிலைமைக்கு அவர் உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசாரியின் பெயரை கொடுத்திருக்கிறார். ஆசாரியராய் வாழ வேண்டும். ஆமேன். ஆசாரியராய் வாழ வேண்டும். அப்ப அந்த ஆசாரியர் என்கிறதுக்கு தகுதி என்ன? போராடி ஜெபிக்க வேண்டும், பாரம் எடுத்து ஜெபிக்கணும். சாதாரணமான ஒரு ஜெபத்தை சொல்லிட்டு திருப்தி ஆகக்கூடாது. நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி திருப்தி ஆகக்கூடாது. உங்கள் ஜெபத்தில் உண்மையான பாரம் வெளிப்பட வேண்டும். ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காய் பரிந்து பேச வேண்டும், மற்றவர்களுக்காய் உண்மையிலேயே அழிந்து போக ஆத்துமாக்களுக்காய் பாரம் எடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு காரியம், அதுதான் ஆசாரியனுக்கு அடையாளம். அப்ப கர்த்தர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஏன் பவுல் இந்த இடத்துல முன்னால நிறுத்துறார் என்றால், இயேசு கிறிஸ்து போராடி ஜெபித்தார். அடுத்து சொல்றார் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம். ஆவியானுடைய அன்பு, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:8 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 8:26.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
ஆவியானவர் தாமே
வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரும் சாதாரணமான கேஷுவல் பிரேயர் பண்ணல. அவர் எப்படி ஜெபிக்கிறாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, பாரத்தோடு, பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறாராம். இந்த என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்து அவர் போராடி ஜெபித்தவர். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நமக்காக போராடி ஜெபிக்கிறார். யாருக்காக? நமக்காக இல்லையா? நம்முடைய பலவீனங்கள், விசுவாசிகளாகிய நமக்காக, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிற நமக்காக பரிசுத்த ஆவியானவர் பாரத்தோடு போராடி ஜெபிக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, நமக்கு ஜெபிக்கிறதற்கு பிதா ஒரு ஆவியானவரை போராடி ஜெபிக்கிறதுக்கு நியமிச்சிருக்கிறார். நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஜெபிக்கிறதற்கு பிதா ஒரு பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? புறஜாதி ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. புரியுதா? ஜெபிக்க தெரியாது. அந்த மெசேஜ் உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். அந்த முஸ்லீம் பெண் எழுதின மெசேஜ் கிட்ட செல்லில் வச்சிருக்கிறேன். இன்னும் ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரேன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு அந்த பொண்ணு. பிளீஸ் ப்ரே ஃபார் மீ, ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரே அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு எப்படி ஜெபிக்க தெரியலன்னு போட்டிருக்கு. அப்ப பாருங்க, புறஜாதி ஜனங்கள், கர்த்தரை அறியாதவர்கள், அவங்களுக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. நம்ம தான் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், உண்மையிலே சொல்றேன், போராடி ஜெபித்தால் தான் இந்த தேசத்தில் ஆசீர்வாதம், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், தேவ சித்தம் இந்த உலகத்திலே நிறைவேற முடியும். இன்றைக்கு இந்த போராடி ஜெபிக்கிறது என்றால் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த போராடி ஜெபிக்கிறதை குறித்து சொல்லுகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இது ஒரு வல்லமையான ஒரு ஜெபம், நினைத்ததை சாதிக்கிற ஒரு ஜெபம். அப்ப இந்த போராடி ஜெபிக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பிரிகாஷனா இருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வீட்டில் நமக்கு கரண்ட் இருக்குது, 230 volts வருது. 230 volts தான், அதுக்கு மேலே சாதாரண ஒரு லெவல் ஷாக் அடிக்கும். ஆனால் அதில் சாதாரண சாகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின் அந்த இதுகிட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், 11,000 volts, 25,000 volts போட்டிருக்கோம். போட்டு ஒரு மண்டவோடு போட்டிருப்பாங்க இல்லையா? பிவேர், ப்ரிகாஷனாக இருங்கன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஹை வோல்டேஜ் அது, 11,000 volt. அப்படி பட்டா அந்த நிமிஷத்தில் உடம்பு இருக்கிற கொழுப்பில் அப்படி உருகி போயிடும். ஒரு செகண்ட் ஆள் உயிர் போறதே அவங்களுக்கு தெரியாது, உயிர் போறது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படி செகண்ட், பட்ட செகண்டே அவங்க முடிஞ்சிடும், உடனே அப்படி உருகி போயிடும். அவ்வளவு ஒரு ஹை வோல்டேஜ் நடந்தது. அதனால தான் சொல்றேன், ஒருத்தர் ஒரு ஹை வோல்டேஜ் லெவலில் ஒரு கம்பத்தில் ஒருத்தர் ஏறினாராம், ஒருத்தர் அதை பார்த்து ரட்சிக்கப்பட்டார். ஒருத்தர் துன்மார்க்கராய் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணவர் இருந்தார், ஒருத்தர் இருந்தார். கர்த்தரை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருடைய தாயார் பக்தி உள்ளவங்க, சொல்லிட்டே இருப்பாங்களா, அனே இயேசுவை ஏத்துக்கோ, இயேசுவை ஏத்துக்கோ, ஏத்துக்கோ, ஏத்துக்கோன்னு இருந்திருக்காரு. ஆனால் அந்த இவர் கேட்கவே இல்லை. குடிக்கிறதும் இப்படி பண்ணிட்டு இருந்தே இப்படி இருந்துட்டு இருந்தார், அவர் சாட்சி சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் ஒரு மின்கம்பத்தில் ஏறி ஒர்க் பண்ணுறதுக்காக தன்னுடைய டியூட்டி அது போயிருக்கிறார். ஆனால் அவருடைய தாயார், பக்தி உள்ள தாயார், அவளுக்கு ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. இவர் கேட்காம போனார். போயிருக்கும் போது அந்த இடத்துல ஏறணும், இவர் தான் ஏறணும். ஏறதுக்கு இருக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார், ஏறதுக்கு ரெடி ஆகிருக்கார். ஆனால் யாரும் அந்த பவர் கட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஹை வோல்டேஜ், 11,000 volts ஓடிட்டு இருக்குது மேலே. இவர் ஏறதுக்கு இருக்கும்போது திடீர்னு கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து, இரு நான் ஏறேன் அப்படின்னு பிடிச்சி கேட்டு தள்ளிட்டானான். தள்ளிட்டு நான் ஏறுறேன், இந்த காரியத்தை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு மடமன் அவன் ஏறியிருக்கிறான். இவர் ஏறதுக்கு கை போஸ்டில் கையை வச்சவருக்கு தள்ளிட்டு அவன் ஏறியிருக்கிறான். ஏறி போய் அப்படி தொட்டானா, தொட்ட உடனே அந்த உடம்பு அந்த கொழுப்பு அப்படி உருகி ஊற்றிடுச்சான். ஒரு செகண்ட் உடம்புல இருக்கிற அத்தனை ஃபேட் அப்படி உருகி ஊற்றிடுச்சான். உயிர் போனதே தெரியாது, அப்படி முடிஞ்சு போச்சு. கத்த கூட இல்லை. அது தொட்ட உடனே அந்த ஸ்பாட், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆளே இல்லை, அப்படியே புகை வந்துருச்சான் கம்ப்ளீட்டா. இதுதான் ஒரு நிலைமை. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் அப்போ அதை பார்த்த உடனே இவன் நடுங்கினா, ஐயோ இது எனக்கு தானே நடந்திருக்கணும், நான் தானே இந்த இடத்துல ஏறதுக்கு நான் வந்தேன். ஆனால் என்னை தள்ளிட்டு இவன் வந்த அந்த இடத்துல ஏறிட்டானே, இது எனக்கு இது நடந்திருக்கணுமே. அன்னைக்கு உணர்ந்தார், ஐயோ கர்த்தர் தான் என்னை காப்பாத்தி இருக்கிறார். அந்த சம்பவத்தை பார்த்து உடனே ரட்சிக்கப்பட்டார், கர்த்தருக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி ஒருத்தர் சாட்சி சொன்னார். எதுக்கு சொன்னேன் தெரியுமா? இதே மாதிரிதான் இந்த போராட்ட ஜெபம்ன்றது ரொம்ப ஒரு ஹை வோல்டேஜான காரியம். கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்வார். எவ்வளவுக்கு எவ்வளவு ஹை வோல்டேஜ் இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுல பிரிகாஷனா இருக்கணும். ஆமென். கவனமா இருக்கணும். அந்த காரியத்தில் நீங்கள் போராடி ஜெபிக்கிற ஒரு விஷயம் வரும்போது சொல்றேன், கவனமாக. அது தேவனுக்கு ஏற்றது தானா, தேவ சித்தம் தானா, சரியானது தானா, வேத வசனத்துக்கு உட்பட்டது தானா என்கிற விஷயத்தில் மட்டும் கிளியரா உங்களை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணாம தெளிவில்லாம நீங்க போராடி ஜெபிச்சால் ஹை வோல்டேஜ் உங்களை அடிச்சிடும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பாளி, கர்த்தர் பொறுப்பாளி கிடையாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பாளி. அது நிமித்தம் உங்க வாழ்க்கையில் ஒரு டேமேஜ் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பாளி. அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், போராடி ஜெபிக்கிறது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். ஆனால் அந்த ஜெபத்தை செய்வதற்கு முன்பாய் நீங்கள் எதுக்கு ஜெபிக்கிறீங்கன்றது கிளியரா இருக்கணும். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீங்க, ரைட். எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். ஒருத்தர் பாவத்தில் இருக்கிறாங்க, மீட்கப்படுவது ஜெபிக்கிறீங்க, எஸ் கரெக்ட், அது தேவ சித்தம். இப்படி ஒவ்வொரு காரியம், எந்தெந்த காரியமானாலும் சரி, வேத வசனம் அனுமதிக்கிற காரியம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, மாறணும், ரைட், தேவ சித்தம். சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, நீங்களும், தேவ சித்தம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, மாறணும், ரைட், தேவ சித்தம். உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட்டே இருக்குது, அதை மாறணும், தேவ சித்தம். இப்படி ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே, ஒரு வீணாய் உங்களை அவதூறு பண்ணுகிறார்கள், அந்த பிரச்சனை மாறணும், தேவ சித்தம், ஜெபிக்கலாம். அப்ப நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் அது தேவ சித்தம் என்று சரியாய் தெரிந்தால் போராடி ஜெபித்து கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் தெரியாத பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இந்த போராட்ட ஜெபத்தை செய்யணும். போராடி ஜெபிக்கிறதுனா என்ன? இப்போ உங்களுக்கு வேதத்திலிருந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 32 அதிகாரம் முழுவதும் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இரவின் சம்பவம் இருக்கிறது. இந்த 32 அதிகாரத்தில் யாக்கோபு அவன் இப்பொழுது தன்னுடைய மாமனுடைய வீட்டிலே இருந்துவிட்டு திரும்பி வருகிறான். இந்த யாக்கோபுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். இவன் பிறந்த நாள் முதல் இவன் ஒரு எத்தனாக இருந்தவன், ஏமாற்றுகிறதே இவனுடைய பிழைப்பு. இப்படி இருந்து தன்னுடைய சகோதரனாய் இருக்கிற ஏசாவை ஏமாற்றினான், அவனுடைய தகப்பனை ஏமாற்றினான். கடைசியிலே தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து தப்பி வீட்டை விட்டு புறப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போனான், லாபான் வீட்டுக்கு போனான். அங்கே போய் தன்னுடைய மாமனாரையும் சேர்த்து ஏமாத்தினான். இப்படி எல்லாரையும் ஏமாத்தினான். இப்படி எல்லாத்தையும் ஏமாத்தி முடிச்சு 20 ஏமாத்துற வேலையவே அங்க மாமனார் வீட்டில் செஞ்சான். இங்க இருக்கும்பொழுது, அப்பா வீட்டில் இருக்கும்பொழுது எல்லாரையும் ஏமாத்தினான், அத்தனை பேர் ஏமாத்தினான். அங்க போய் மாமனார் வீட்டில் 20 ஏமாத்த வேலை தான் பண்ணான். இப்படி 20 அங்க ஏமாத்த வேலையெல்லாம் முடிச்சு பெரிய பரிவாரத்தோடு வரான், 2 திரும்பி வரானாம். இப்பொழுது மிகப்பெரிய செல்வந்தனாக, பெரிய குடும்பஸ்தனாக, 12 பிள்ளைகளோடு அவன் இப்பொழுது திரும்பி வரான். திரும்பி வரும்பொழுதுதான் அவனுக்குள் ஒரு எண்ணம் வருது, ஐயோ இந்த ஏசா, நான் இங்கே இருந்து நான் புறப்பட்டு போகும்பொழுது என் தன் இருதயத்தில் ஒன்னு யோசிச்சான், என்னைக்காவது ஒரு நாள் என் தகப்பனுக்காக நான் துக்கம் கொண்டாட வேண்டிய நாள் வரும், அன்றைக்கு நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னான். அப்ப என் தகப்பன் என்னைக்கு சாவோரோ அன்னைக்கு நான் உன்னை நான் கொண்டு போடுவேன், தகப்பனுடைய முகத்துக்காக நான் உன்னை விட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தானே, இப்போ நான் திரும்பி வரனே, அந்த ஏசா அதே கோபத்தோடு கூட இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் அழித்து போட்டா என்ன செய்யறது, அவனுக்கு ஒரு பயம் வந்தது. அப்படி நிலைமையிலே அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 32 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, முதல் வசனத்திலிருந்து நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். இதிலே அவன் ஜெபிக்கிற ஜெபம் 21 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவன் செய்த ஜெபம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி திரும்பி வரும்பொழுது, அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க அப்புறம் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். திரும்பி வரும்பொழுது அவன் முதலாவது தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திக்கிறதற்கு தூதர்களை அனுப்புகிறான். தன்னுடைய தூதர்களாக 2 அனுப்பி வைக்கிறான். யாக்கோபு நான் வந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறான். இவங்க போறாங்க, போகும்பொழுது இவங்க நியூஸ் கொண்டு வராங்க. என்ன நியூஸ் என்றால், உன் சகோதரனாகிய ஏசா 400 உனக்கு எதிர்கொண்டு வருகிறான்னு நியூஸ் கொடுக்கிறாங்க. சொன்னவனும் இவனுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. அவன் வர்றது கேஷுவலா வரான், ஆனா இவனுக்கு பயம் ஆயிடுச்சு. 400 பேரோட வரானா கண்டிப்பா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கு அவன் அவ்வளவு பெரிய படையை திரட்டிட்டு வரான். அவனுக்கு பயம் ஆயிடுச்சு. பயம் வந்த உடனே என்ன செய்கிறான், தன்னுடைய மந்தையிலிருந்து ஆடுகள், மாடுகங்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் அவனுக்கு என்ற ஒரு பாகத்தை பிரித்து வெகுமதியாக முன்னால் அனுப்பி வைக்கிறான். வெகுமதியாய் அனுப்பினாலும் அவனுக்கு பயம் தீரல. இதை வாங்கிட்டு அவன் ஏதாவது பண்ணிட போறானோ, அதுக்கு பிறகும் என்ன செய்கிறான், அவனுக்கு நிச்சயம் இல்லை, ஏதாவது ஆகிடுன்ற பயத்தோடு என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவிகளை எல்லாரையும் ஒவ்வொருத்தராக குடும்ப குடும்பமாய் பிரிக்கிறான். பிரித்து ஒவ்வொருவரையும் அவன் தனித்தனியே கொண்டு போறான். இப்ப கொண்டு போகும் பொழுது இப்ப அந்த முக்கியமான கட்டத்துக்கு மட்டும் வருவோம். 21வது வசனத்திலிருந்து மாத்திரம் வாசிக்கலாம்.
அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக்கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி
தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான்.
யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல்
இஸ்ரவேல் எனப்படும்.
தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
இப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்கள், மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அவனுக்கு வந்துவிட்டது. அவன் 20 வருடம் ஏமாற்றி சம்பாதித்த ஆஸ்தி, மனைவிகள், பிள்ளைகள், குடும்பம், சொத்து எல்லாமே இப்பொழுது அவனுக்கு ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. என்ன நடக்க போதோன்ற ஒரு பயம் திகில் வந்தது. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய ராத்திரி வேளையிலே அவன் அந்த யாப்போக்கு நதிக்கரையிலே வந்து தங்குகிறான். நடுராத்திரியிலே எழுந்து தன்னுடைய மந்தைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். அந்த ஆற்றை கடக்க பண்ணி அந்த பக்கம் கொண்டு போயிட்டான். பின்பு தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் குடும்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அக்கறைப்படுத்தினான். அக்கறைப்படுத்திவிட்டு திரும்பவும் இந்த கரைக்கு வந்து அந்த ராத்திரி வேளையில் அவன் தனிமையாயிருந்தான். போராட்ட ஜபத்திற்கு இதுதான் முதல் காரியம். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திவிட்டு பின்பு அவன் வந்து தனித்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. பின்பு அவன் தனித்திருந்தான். தனித்திருக்கும் பொழுது அந்த ராத்திரி வேளையில் ஒரு புருஷன், அதாவது தேவர் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் இது, ஒரு புருஷன் அவனோடு கூட வந்து இரவு முழுவதும் போராடுகிறதாக கண்டான். அவனுக்கும் ஒரு புருஷனுக்கு அந்த இடத்துல ஒருத்தர் இயேசு கிறிஸ்து லிட்டரா ஒரு மனுஷனாவே வந்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்துக்கும் இவனுக்கு நடுவில் ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. எவ்வளவு நேரம்? ஹோல் நைட் நடக்குது. ராத்திரி முழுவதும் இவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நடுவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். இவன் சொல்றான், நீனை ஆசீர்வதிக்கணும். அவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுங்கிற. இப்படியே ஒரு ராத்திரி முழுவதும் ஒரு ஜப போராட்டம் அங்கே நடக்குது. இது ஒரு ரெஸ்லிங், ஆங்கில வேதாகம் இது ஒரு ரெஸ்லிங் சொல்லியிருக்குது இல்லையா, ரெசல்ட் வித் மேன் போட்டிருக்கு. அவன் ரெஸ்லிங், ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு போராட்ட ஜபத்தின் அடையாளம். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சொல்றேன், நீங்கள் ஒரு போராடி ஜெபிக்கிற ஒரு நபராய் வர வேண்டும் என்றால் முதல் தகுதி என்ன தெரியுமா? உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்த தெரிய வேண்டும். ஆமென். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திவிட்டு நீங்கள் தனித்து நிற்க உங்களுக்கு தெரியணும். அதான் ஃபர்ஸ்ட். அப்ப இவன் போராடி ஜெபிக்க வேண்டும் என்ற உடனே அவன் செய்த முதல் காரியம் அதற்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டான். இன்னைக்கு ராத்திரி எப்படியும் என் தேவனாகிய கர்த்தரை சந்தித்தே ஆகணும், அதுக்கு அவன் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டான். ப்ரிப்பேர் பண்ண உடனே தன்னுடைய ஆஸ்திகள் தன்னோடு கூட இருந்தால் அது டிஸ்டர்ப் பண்ணும், தன்னுடைய மனைவிகள் கூட இருந்தால் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், தன்னுடைய பிள்ளைகள் கூட இருந்தால் அந்த சிந்தனைகள் அவனை தடுக்கும். ஆகையினால எல்லாவற்றையும் தள்ளிட்டான். யோசித்து பார்த்தால் அவன் 20 வருஷம் சம்பாதித்த அத்தனை சம்பாத்தியங்களை கொண்டு போய் அந்த பக்கம் வச்சுட்டான். 20 வருஷத்தில் அவன் மனைவிகளை சம்பாதித்தான், பிள்ளைகளை சம்பாதித்தான், ஆஸ்திகளை சம்பாதித்தான், மிகப்பெரிய செல்வந்தனாய் வந்திருக்கிறான். தன்னுடைய 20 வருஷத்தில் சம்பாத்தியத்தையும் கொண்டு போய் அங்க வச்சுட்டான். வைத்து விட்டு ஒண்ணுமில்லாமல் வந்து தனியாய் நிற்கிறான். நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்திலே எல்லாவற்றையும் இருதயத்திலிருந்து அப்புறப்படுத்தி தனித்து நீங்களும் கர்த்தருமாய் நிற்க தெரிய வேண்டும். உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பிரச்சனைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் காரியங்கள் உங்கள் இருதயத்தை மயக்கிக் கொண்டிருக்குமானால் போராடி ஜெபிக்கிற அனுபவத்திற்குள் ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. உலகத்தில் இருந்தாலும் அதை விலக்கி தனியே நிற்க தெரிய வேண்டும். ஆமென். அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, மனைவிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, ஆஸ்திகள் இருந்துச்சு, இருந்தாலும் போராடி ஜெபிக்கணும் ஒரு கட்டம் வரும் பொழுது எல்லாத்தையும் தனிமைப்படுத்துகிறதற்கு அவன் ரெடியா இருந்தான். அதுதான் முக்கியம். கர்த்தர் என்னைக்குமே சொல்றாரு, ஒரு தேவ பிள்ளை தனியா அவனை மட்டும் தனியாவத நிக்கணும் பாரு. வேற எதையாவது பிடிச்சிட்டு ஹேங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கர்த்தர் அதை ஏத்துக்க மாட்டார். படிக்க வேண்டாம். மத்தேயு 19 அதிகாரத்திலையும் மார்க்கு 10 அதிகாரத்திலையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருத்தன் வருவான். அவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான். இயேசு கிறிஸ்து அவன் சொன்னார், உன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றிவானார். அதை பிடித்துக் கொண்டு நீ எங்கிட்ட வர முடியாது, தனியே வந்து உன்னால எங்கிட்ட நிக்க முடியுமான்னு கேட்கிறார். அதன் மேல் இருக்கிற பற்றை தள்ளி விட்டு நீ எங்கிட்ட வந்து நிக்க முடியுமான்னு கேட்கிறார். அவனால் அது முடியல, தனியா வந்து கர்த்தரோடு நிக்க முடியல. அவனால் அவன் துக்கத்தோடு போய்விட்டான். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் அதன் மேல் பற்றில்லாமல் கர்த்தர் பட்சத்தில் இருக்க தெரிய வேண்டும். ஆமேன். எல்லாம் இருந்தாலும் இல்லாதவைகளை போல கர்த்தருக்கென்று உங்கள் இருதயம் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்ல நிக்க தெரியும். சாது சுந்தர் சிங் சீக்கிய குடும்பத்திலே பிறந்த ஒரு இளைஞர், சிறு வயதா இருக்கும் பொழுது அவருக்குள் ஒரு பெரிய பக்தி இருதயத்தை நிரப்ப ஆரம்பித்தது. கடவுள் யார் என்கிற ஒரு சிந்தை அவருடைய உள்ளத்தை நிரப்ப ஆரம்பித்தது, கேள்வி எழும்ப ஆரம்பிச்சது. ஆகையினாலே அவருடைய குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம், பக்தியான குடும்பம் தான். தன் தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் போய் கேட்டார், உண்மையான கடவுளை நான் கண்டுபிடிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள். உடனே அவர்கள் சீக்கியர்களாக இருந்தபடியால் அவருடைய மத புத்தகமாகிய கிரந்த் என்பது அவருடைய மத புத்தகம், அந்த புத்தகத்தை கொடுத்து இதை வாசி கடவுளை நீ காண முடியும். நாங்கள் படித்து பார்த்தார், அவரால் அதில் கடவுளை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்பு குரான் கொடுத்தார்கள், அதை படித்து பார்த்தார், அதிலையும் அவருக்கு கடவுளை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்பு அவருக்கு பகவத்கீதை கொடுத்தார்கள், அதையும் படித்து கவனித்து பார்த்தார், அதிலையும் கடவுளை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் வேத புத்தகத்தையும் கொடுத்தாங்க, அதையும் படித்து பார்த்தார், அதுலேயும் அவருக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியல. மொத்தத்தில் அவருக்கு கடவுள் என்று ஒருவர் உண்டான்றது மிகப்பெரிய கேள்வி ஆயிடுச்சு. இதை படிக்க படிக்க அந்த கேள்வி அவருக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதை படித்தாலும் நமக்கு புரியலையே, தெரியலையே என்று சொல்லி கேள்வி வந்தது. உடனே ஒரு சாயங்கால நேரம் அவர் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணார், இன்னைக்கு ராத்திரி நான் கடவுளை சந்திக்கணும். கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார்னா இன்னைக்கு ராத்திரி அவரை நான் பார்க்கணும். அப்படி இன்னைக்கு ராத்திரி வேளை நான் கடவுளை காணாவிட்டால் கடவுள் என்கிற ஒரு வார்த்தையே பொய், அது கிடையாது. உண்மையான கடவுள்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் இன்னைக்கு எனக்கு தெரியணும், இல்லைன்னா அந்த வார்த்தையே தவறு, அது உண்மையான, அது ஒரு மாயமான காரியம் என்று சொல்லி தன் உள்ளத்தில் ஆழமான தீர்மானம் பண்ணார், சின்சியராக தீர்மானம் பண்ணார். எந்த கடவுள் என்று சொல்லி எதையுமே அவன் நினைக்கல. யாரோ ஒருத்தர் இருக்கணும், அப்படி இருந்தால் இன்னைக்கு ராத்திரி எனக்கு தெரியும் சொல்லிவிட்டு அன்னைக்கு ராத்திரியிலே குளித்து விட்டு தன்னுடைய தனியிலே அறை தனியான அறையிலே போய் கதவை மூடிக்கொண்டு உட்கார்ந்தார். அப்ப அவருக்கு வயசு 14 வயசு 14 இயர்ஸ் தான். தனி அறையிலே உட்கார்ந்தார். உட்கார்ந்து ஒரே ஒரு ஜபம் பண்ணார். கடவுளே என்று சொல்லி யாராவது ஒருவன் இருப்பாயானால் இன்னைக்கு ராத்திரி நீ எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ராத்திரியில எனக்கு காட்சி கொடுக்கணும், எனக்கு முன்னால் நீ வந்து நிற்கும். அப்படி இந்த ராத்திரி வேளையிலே கடவுள் என்று ஒருவரும் எனக்கு முன்னால வரலன்னா, கடவுள் என்று ஒருவரை இல்லைன்றதை நான் தீர்மானம் பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் நான் வாழ்றதுல அர்த்தம் இல்லை. காலையில் 5 மணிக்கு இந்த வழியாக டிராக்ல ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகும். அப்ப அந்த ட்ரெயின்ல போய் நான் விழுந்து செத்து போயிடுவேன். இதுதான் அவருடைய தீர்மானம், சின்சியரான தீர்மானம், கடைசி தீர்மானம். இன்னைக்கு ராத்திரியிலே கடவுள் எனக்கு தெரியலன்னா காலையில் 5 மணிக்கு நான் செத்து போவேன் தீர்மானம் பண்ண. இது சும்மா பயமுறுத்துறது இல்ல, சீரியஸாவே தீர்மானம் பண்ணார். 5 மணிக்கு அந்த ட்ரெயின் வரும்போது நான் செத்துருவேன். அந்த தீர்மானம் பண்ணி ராத்திரி 10 மணிக்கு உட்கார்ந்தார். யார் கடவுள்? கடவுளே நீ உண்மையா இருந்தால் வா, மெய்யான தெய்வமே நீ வா கூப்பிட்டார். 10 மணிக்கு ஆரம்பிச்சார். 11 ஆச்சு 12 ஆச்சு 1 ஆச்சு 2 ஆச்சு ஒரு கடவுளும் வரல. 3 மணி ஆச்சு ஒரு கடவுளும் வரல. 4 மணி ஆச்சு ஒரு கடவுளும் வரல. அவர் நம்பிக்கையே போயிடுச்சு. கடவுள் ஒருத்தர் இல்ல போல இருக்குது, எல்லாரும் தங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு தொடர்ந்து அந்த 5 மணி வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும். தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறார், கடவுளே நீ இருப்பாயானால் எனக்கு முன்னால் நீ வந்து நில். 4:30 ஆச்சு அடுத்த அரை மணி நேரம் தான். அந்த 4:30 இருக்கும்போது திடீர் என்று சொல்லி ஒரு பெரிய வெளிச்சம் அந்த அறையை வந்து நிரப்ப ஆரம்பித்தது. அந்த அறையை நிரப்பின உடனே பார்க்க அந்த வெளிச்சத்தை பார்க்கவே முடியல. அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து தத்ரூபமாய் நேருக்கு நேர் வந்து நின்றார். நீ ராத்திரி முழுவதும் உண்மையாய் என்னை தேடினாய், ஆகையால் உண்மையாய் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையால் நீ என்னை தேடினபடியால் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்த வந்தேன். நான் தான் மெய்யான தெய்வம், என்னை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை என்று இயேசு கிறிஸ்து நேரடியாய் வந்து நின்று தன்னை குறித்து அவரோடு கூட பேசினார். அரை மணி நேரம் தொடர்ந்து அந்த 5 மணி வரையிலும் கர்த்தர் அவரோடு பேசினார். பேசி தன்னை குறித்த அனைத்து விஷயங்களையும் கர்த்தர் அவருக்கு சொன்னார். அன்றைக்கு தீர்மானம் எடுத்தார், இந்த இயேசுவுக்காக நான் வாழ்நாள் முழுவதும் வாடுவேன் என்று வாழ்ந்து முடித்தார். எதுக்கு சொல்ற தெரியுமா? ஒரு ராத்திரி வேளையில் ஒரு போராட்ட ஜபம் சாது சுந்தர் சிங் ஏறெடுத்தார். ஒரே ஒரு ராத்திரி போராடி ஜபித்தார். மெய்யான தெய்வம் யார்? அந்த போராட்ட ஜபம் அவருக்கு பதிலை கொண்டு வந்தது. ஆமென். போராடி ஜெபித்தால் கண்டிப்பாய் பதில் வரும். அப்ப இதே போல இந்த யாக்கோபுடைய விஷயத்தில் பார்க்கும் அந்த ராத்திரி வேளையிலே அவன் போராடி ஜெபிக்கிறான். அப்ப அந்த ராத்திரி வேளையில் அவன் போராடுகிற பொழுது ஃபர்ஸ்ட் அவனுக்கு இருந்த குவாலிட்டி என்னன்னா, அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு பின்னுக்கு அவன் தனியாக நின்று கொண்டிருந்தான். தேவ பிள்ளைகள், உங்களை எந்த சூழ்நிலையில் சொல்ற எந்த காரியத்தையும் உங்கள் இருதயத்தில் நிறைத்து கொண்டு நீங்க ஜபத்துல ஜப வீரரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா நடக்காது, நடக்கவே நடக்காது. உலக கவலைகள், பல பிரச்சனைகள், இதை போட்டு உங்கள் இருதயத்தில் நிறைச்சு கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜப வீரராய் ஒரு காலம் மாற முடியாது. எல்லாம் இருந்தாலும் இல்லாதவைகளை போல உங்களை கர்த்தருக்கென்று தனிமைப்படுத்த தெரிய வேண்டும். உங்கள் சிந்தனைகளை தனிமைப்படுத்தி கர்த்தருக்கு முன்னால் நிற்க தெரியும். அதுதான் கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் அனுபவித்து போராடி ஜெபிக்கிற ஒரு காரியம். வேதத்தில் நீங்கள் நல்ல விதத்தில் ஷைன் பண்ண ஒவ்வொருத்தர் நீங்க பாருங்க, அப்படித்தான் இருப்பார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:80 வாசியுங்கள். யோவான் ஸ்நானகனை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1:80
அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே போயிருந்தான்.
இந்த யோவான் ஸ்நானகன் சின்ன குழந்தையை பிறந்து வளரும் பொழுதே தன்னை இஸ்ரவேலுக்கு வந்து காண்பிக்கும் நாள் வரைக்கும் அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். போய் வனாந்தரங்களிலே போயிருந்தான். ஒவ்வொரு நாளிலும் அநேக நேரங்கள் அவன் வனாந்தரங்களிலேயே போயிருந்தான். இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு போராடி ஜெபிக்கிறான். கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஜெபிக்கிறான். அதனால தான் அவன் செஞ்சது 6 மாச ஊழியமானாலும் அது ஒரு அற்புதமான ஊழியமாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஆறு மாசத்தில் கிறிஸ்துவுக்கு வழி அவன் அழகாக ஆயத்தம் பண்ணிட்டு போயிட்டான். காரணம், அந்த ஆறு மாச ஊழியத்திற்காக 30 வருஷம் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அதான் காரியம், ஆறு மாச ஊழியம், ஆனால் அவன் ஜெபித்தது 30 வருஷம். 30 வருஷம் தன்னை ப்ரிப்பேர் பண்ணி 6 மாசம் ஊழியம் செஞ்சான். நல்ல கவனிக்க, உங்க வாழ்க்கையிலே தனிமைப்படுத்திக் கொண்டு, உங்கள் சிந்தனைகளை தனிமைப்படுத்திக் கொண்டு, எல்லா சூழ்நிலைகளுக்கும் கடந்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஃப்ரீயா நீங்க வந்து உட்காரணும். அப்ப கண்டிப்பா சொல்றேன், நீங்கள் போராடி ஜெபிக்கிறதற்கு தகுதி அடைகிறீர்கள். உங்கள் ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதிலை கர்த்தர் கண்டிப்பாய் தருவார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சுவிசேஷத்துல அடிக்கடி அப்படி செய்வார். மார்க் 1:35 கவனித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து பேதுரு வீட்டில் இருப்பார். அதிகாலையிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்க மாட்டார். அவர் அதிகாலையிலே புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று மார்க் 1:35 சொல்லுகிறது. லூக்கா 6:15-16 கவனிச்சு பாருங்க. அங்கே பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தாங்க. அவர்கள் அவரிடத்தில் சுகத்தை பெறும்படியாக, வியாதிகள் நீங்க சுகமடையும் படிக்கும், அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு திரளான ஜனங்கள் வந்தார்கள். அவரோ வனாந்தரத்திற்கு தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான்னு வேதம் சொல்லுது இல்லையா. அப்ப இன்றைக்கு ஃபர்ஸ்ட் காரியம், உங்களை தனிமைப்படுத்தி எத்தனை தான் நீங்க பிஸியா இருந்தாலும் கர்த்தரோடு நீங்கள் தனிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவுதான் நீங்க பிஸியான ஆளா இருந்தாலும் சரி, கர்த்தரோடு உங்களை தனிமைப்படுத்தினாதான் நீங்கள் போராடி ஜெபித்து ஜெயம் பெற முடியும். ஃபர்ஸ்ட் காரியம். இப்ப ரெண்டாவது, இந்த போராட்ட ஜெபம் எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்கிறது என்பதை இப்ப அந்த சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். இப்ப மறுபடியும் ஆதியாகமும் 32 வருவோம். 24-25 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும்,
அவனுடனே போராடி
அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று.
நல்ல கவனியம். இங்கே பார்க்கும் பொழுது அந்த ராத்திரி வேளையில் அவன் தேவ சமூகத்தில் அவன் நிற்கணும் தீர்மானம் பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்து அந்த கமிட்மெண்ட் பார்த்துட்டு இறங்கி வந்துட்டார். இவன் நம்மளை தேடி இந்த ராத்திரி வேளையில் இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் வந்துட்டார். வந்த உடனே இவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவில் மிகப்பெரிய போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ராத்திரியில ஆரம்பிச்ச அந்த போராட்டம் இரவு முழுவதும் தொடருகிறது. அவர் சொல்றார், பொழுது விடுகிறது நான் போகட்டும்ங்கிறாரு. அப்ப விடியற வரைக்கும் போராடி இருக்கிறாங்க. ஹோல் நைட் ரெண்டு பேருக்கும் போராட்டம் நடக்குது. அந்த ராத்திரி முழுவதும் இவன் கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்கணுங்கிறான். அவர் சொல்ற, உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுங்கிற. இப்படியே இந்த போராட்டத்தில் உண்மையா சொல்ல போனால் யார் ஜெயிச்சது? யாக்கோபு தான் ஜெயிச்சான். இயேசு கிறிஸ்து இல்ல, யாக்கோபு தான் ஜெயிச்சான். நல்லா கவனிச்சு பாருங்க, யாக்கோபு தான் ஜெயிச்சான். 25 ஆரம்பம் பாருங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். மேற்கொள்ள முடியல. ராத்திரி முழுவதும் இந்த சகலிங் இருந்துட்டே இருக்குது, ரெண்டு பேர்த்துக்கும் போராடிட்டே இருக்கிறார். ஆனா அந்த ராத்திரி முழுவதும் போராட்டத்தில் ஜெயம் யாக்கோபு பக்கத்தில் தான் இருக்கு. புரியுதா? ஜெயம் யாக்கோபு பக்கத்தில் தான் இருக்கு. இந்த ஜெபத்துக்கு இன்னொரு ரெவலேஷன் பார்க்கலாமா? ஓசியா தீர்க்க தரிசனத்துக்கு வாங்க. இந்த ஜெபம் எங்கெங்கெல்லாம் எழுதியிருக்கு பாருங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12:4 படிங்க.
அவன் தூதரானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார்.
நல்லா பாருங்க, இங்க யாக்கோபை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஓசியாவே சொல்ற, தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. அவன் தூதரானவரோட போராடி மேற்கொண்டான். எப்படி? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவரிடத்தில் நம்மோடு பேசினார். எப்படி போராடினானா? ராத்திரி முழுவதும் அழுது போராடி கெஞ்சி ஜெபிக்கிறான். அதை இந்த அவனுடைய சரித்திரத்தில் ஆதியாகமத்தில் சொல்லல, ஆனால் ஓசியா தீர்க்கதரிசி அதை வெளிப்படுத்துறார். எப்படி அவன் ஜெபிச்சான்? அப்ப நல்லா பாத்தீங்கன்னா, அந்த ராத்திரி முழுவதும் அழுது போராடி மன்றாடி காரியத்தை சாதிக்க நினைக்கிறான். இதை சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு செகண்ட் தாட் வரலாம், கர்த்தர்கிட்ட போராடித்தான் வாங்கணுமா, சும்மா நடக்காதா அப்படி நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், அவர் அன்புள்ள தகப்பன் இல்லைன்னு சொல்லல, அன்புள்ள தகப்பன், கேட்கிறதை கொடுக்கிற நல்ல தகப்பன். அடுத்த தாட் இப்படி வந்துடக்கூடாது, இந்த செய்தி கேட்கும் போது அந்த தாட்டை வந்துடக்கூடாது. அன்புள்ள தகப்பன் கேட்டதை கொடுக்கிறவர் தான். ஆனா நான் கேட்கிறேன், கவனிச்சு பாருங்க, பிள்ளைகள் உங்கள் அப்பாட்ட போராடுறீங்களா இல்லையா, இது செஞ்சுதான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும், வாங்கி தான் செய்யறியா இல்லையா, வாங்கி தரையா இல்லையா, செய்யறாங்களா இல்லையா, பெஞ்சு போவாசலாம் செய்யறாங்களா இல்லையா, செய்யறீங்கள, செய்வாங்க இல்லையா, அம்மா இது செஞ்சு ஆகணும், இது செஞ்சு வை, சமைச்சு வை, எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு வாங்க இல்லையா, கேட்பாங்க, எனக்கு இன்னைக்கு சீட்டோஸ் வாங்கி வையன்னு வாங்க அப்படின்னு செய்வாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செய்யுங்க, எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு போராடுவாங்க. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது, போராட்டம். அப்போ தகப்பன் அன்பில்ல, தாய் அன்பில்ல அர்த்தம் கிடையாது இல்லையா, இல்லையா, விக்கி குழந்தை கூட அழுகும் இல்லையா, அழுது சாதிச்சு காரியத்தை, சின்ன குழந்தை அந்த கூட என்ன செய்யுது, யாக்கோபு அழுது காரியத்தை சாதிச்சான், அதே போல சின்ன குழந்தை கூட என்ன செய்யுது, அழுது காரியத்தை சாதிச்சிருது, தான் நினைச்சதை சாதிச்சிருது. அதனால அது அழுகிறதுனால பெற்றோர் அன்பில்லாதவங்க அர்த்தம் கிடையாது, பிள்ளைய நேசிக்கிற அர்த்தம் கிடையாது. அப்ப அந்த அழுகை, அந்த போராட்டம், அந்த சகலிங் என்ன செய்யுது, பெற்றோரிடத்துல காரியத்தை சாதிக்க பண்ணுது. இதேதான் இது, இந்த கான்செப்ட் தான் இது. அதனால கர்த்தரிடத்துல போராடி ஜபிக்கிறதுனால அவர் அன்பில்லாதவர் நினைக்காதீங்க, அன்புள்ள தகப்பன் தான் அவர். ஆனால் பிள்ளைகள் எப்படி அழுது போராடி தான் நினைச்ச காரியத்தை தகப்பன் ஒருவோடு கொடுக்க விரும்பலைனாலும் புடுங்கிடுறாங்க. அதுதான் நீங்க யாக்கப்படி விஷயத்தில் நடந்துச்சு. நான் சொல்ற உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி நீங்கள் போராடும் பொழுது எதுவானாலும் சரி, கர்த்தர் கண்டிப்பாய் அதை கனப்படுத்தி கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். ஆனா முதல்ல சொன்னது மட்டும் மறந்துடாதீங்க, தேவ சித்தத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, அங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ப தேவ சித்தத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, போராடுங்க, கண்டிப்பா தேவனாகி கர்த்தர் காரியத்தை செய்வார். அப்ப இந்த இடத்துல யாக்கோபுடைய விஷயத்துல அதுதான் நடக்குது. இப்ப யாக்கோபு பார்க்கும் பொழுது போராடுறான், ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இவன் செய்ததான் ஜெயம் இருக்குது. இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் போராடி பார்த்தும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் என்ன செய்யறார், அவனை பலவீனப்படுத்திட்டு தான் அவர் அவனை காரியத்தை செய்யறார். இவனோடு சகல் பண்ணி ரெண்டு பேரும் தள்ளிக்கிறாங்க, கையை பிடிச்ச போது சகலிங் போராடிட்டு இருக்கிறாங்க. அவன் தள்ளுற தள்ளி இவனால தாங்க முடியல. கடைசியில் என்ன செய்யற, அவனை பலவீனப்படுத்துற, அவனுடைய கால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்த நம்மளை தள்ளுறான்னு சொல்லி என்ன செஞ்சாரு, அவனுடைய காலை பலவீனப்படுத்தி விட்டார். அப்புறம் தான் இவரால் அவனை மேற்கொள்ளவே முடியுது. அப்ப பாருங்க, தன் பலத்தினால் அவரால் அவனை ஜெயிக்க முடியல, அவனை பலவீனப்படுத்தி தான் இவரால் அவனை ஜெயிக்க முடிச்சது. ஆமென். அவ்வளவு பவர்ஃபுல் பிரேயர் தான் போராட்ட ஜெபம். ஆமென். இது கர்த்தரையே ஜெயிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரையே ஜெயிக்க வைக்கிறது. அவரையே, அவராலே ஒன்றும் பண்ண முடியல, பண்ண முடியாம அவனை பலவீனம் பண்ணி தான் அவர் அவன்கிட்ட கிராஸ் பண்றார். அவனை பலவீனப்படுத்தமா இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு வேதத்தில் நிறைய உதாரணம் இருக்கு பாருங்க, இன்னொரு உதாரணம் கூட காட்டுற பாருங்க. இது ஆதியாகம் 32 அதிகாரம் படிச்சோம் இல்லையா, இப்ப யாத்திராகம் 32 அதிகாரத்துக்கு போங்க, அங்க பாருங்க ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. யாத்திரா 32:10 படிங்க.
ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும்.
இங்க பாருங்க, மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும்,
நான் இவர்களை அழித்து போடவும்,
நான் இவர்களை அழித்து போடவும்,
நீ என்னை விட்டுவிடு,
நீ என்னை விட்டுவிடு,
உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார்.
உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, விக்கிரகாராதனை பண்ணிட்டாங்க. அப்ப அந்த விக்கிரக ஆராதனை பண்ணின உடனே அந்த ஜனங்களை கர்த்தர் அழிக்க சித்தமானார். ஆனா ஒருத்தன் குறுக்க வந்து நின்றுட்டான், மோசே. மோசே குறுக்கே வந்து நின்று போராட ஆரம்பிச்சுட்டான், நீர் இவர்களை அழிக்க கூடாது. 32:32 சொல்லுகிறது, நீர் இந்த ஜனங்களின் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். இந்த 32 14 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அவன் போராடி ஜெபிக்கிறான். அப்ப போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழிக்கவும், நீர் என்னை விட்டு விடுங்கிற, என்ன உன்னால கிராஸ் பண்ணி, உன்னை கிராஸ் பண்ணி வந்து இவங்களை அழிக்க முடியல, என்னை விடுப்பாங்கிறார். அந்த அளவுக்கு அந்த போராட்ட ஜபம் கோபத்தோடு இருக்கிற கர்த்தரை கூட தடுத்து நிறுத்தியது. அப்ப போராடி ஜெபித்தால் தேவனையே மேற்கொள்ளக்கூடிய வல்லமை போராட்ட ஜபத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இது யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் சரி, மோசையுடைய வாழ்க்கையிலும் சரி, இது சாத்தியம் என்பது புரிந்திருக்கிறது. அப்போ கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை வச்சிருக்கார். ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு ஜபம் பண்ணுங்க. உங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் எம்டி ஆக்கிட்டு ஃப்ரீ ஆக்கிட்டு வந்து ஜபம் பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த ஜபத்தில் இப்படிப்பட்ட வல்லமையை தேவன் வெளிப்படுத்துகிறார். மூணாவது, இந்த ஜபத்தில் நடக்கிற காரியம் பாருங்க, யாத்திராகம் 32 அதிகாரத்தில் 26 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார்.
அதற்கு அவன்
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான்.
இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்களானால் ரெண்டு பேருக்கும் ஒரு போராட்டத்தின் உச்சகட்டம். அவர் சொல்றார், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே காரியத்தை குறித்து ரெண்டு விதமான எண்ணம் இருக்குது. அவர் சொல்றார், என்னை விடுப்பா, நான் போகணும், என்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு, நான் இந்த நைட் மட்டும் தான் ஓட இருக்கிறதுக்காக எனக்கு டைம் இருக்குது, வந்திருக்கிறேன், இந்த நைட் என்ன டைம் முடிஞ்சு போச்சு, நான் பரலோகத்துக்கு திருப்பி போகணும். அதான் சொல்றாரு, எனக்கு இந்த டைம், இந்த நைட் ஃபுல்லா உங்களோட இருக்கிறதுக்கு பிதா என்ன செஞ்சிருக்க, நான் அனுப்பியிருக்கிறார் உங்களோட போராடுறதுக்கு. அதுல இந்த நைட் முடிஞ்சு போச்சு, நான் போகணும், என்னை போகட்டும், விட்டுரு, போகணும்னு நினைச்சு அவருக்கு டைம் வந்துருச்சு, பரலோகம் போக வேண்டிய திரும்பி போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் போகட்டும், என்னை விட்டு விடு, பொழுது விடுகிறது என்றார். ஆனா இவன் சொல்றான், முடியாது, என்னுடைய ஆசீர்வதித்தாலோடைய நான் உண்மை போக விட்டேன், முடியாது, என் ஆசீர்வதிக்காம நீ பரலோகத்துக்கு போயிடுவீரா, விடமாட்ட உண்மை, அப்படி எடுத்து பிடிச்சிட்டான். அவர், நான் போறேன் விடுப்பா, நான் போறேங்கிறார், ஆசீர்வதிக்காமலே போறதுக்கு அவர் நினைக்கிறாரு. ஆனா இவன், முடியாது, நீ ஆசீர்வதிச்சாதான் போகணும், இல்லாம விட மாட்டேன், இழுத்து பிடிச்சு நிக்க வச்சுட்டான். இதுல என்ன தெரியுதுன்னா, அவருடைய இருதயம் இவனை ஆசீர்வதிக்க விருப்பமே இல்லை, இவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் கூட விரும்பல, அதனாலதான் ஆசீர்வதிக்காமலேயே போகணும்னு நினைக்கிறார். இந்த ராத்திரியில முழுசும் போராடியும் அவன் ஒரு ஆசீர்வாதம் பண்ணல, போயிடுறேங்கிறார். ஆனால் இவன் பிடிவாதமாய் போராடி முடியாதுன்ட்டான். ஏன் அவனை ஆசீர்வதிக்க அவர் விரும்பல? அதான் முதலே சொன்னேன், அவன் வாழ்க்கையில பிறந்தது முதல் அவன் ஏமாத்துக்காரன் இல்லையா. தகப்பனை ஏமாத்தனா, சகோதரனை ஏமாத்தனா, மாமனாரை ஏமாத்தனா, எல்லாத்தையும் ஏமாத்தி அவன் ஒரு ஏமாற்று பேர்வழியின் உச்சகட்டமாக ஒரு உருவமாகவே இருக்கிறான். அப்படிப்பட்டவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் இல்லையா? அப்ப அவனுக்கு பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த இடத்துல அவனை ஆசீர்வதிக்க விருப்பமே இல்லை. ஆனால் போராடி ஜெபிச்சோட ரிசல்ட் என்னாச்சு? ஆசீர்வதிச்சிட்டாரு. போராடி ஜெபிச்சோட ரிசல்ட் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய இருதயத்தையே கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த போராடி ஜெபிக்கிற ஜபத்துக்கு உண்டு. இதை சொல்லும்பொழுது உங்களுக்கு பைபிள் வேற ஏதாவது சம்பவம் ஞாபகம் இருக்குதா, வருதா? புதிய ஏற்பாட்டில் இங்க இயேசு கிறிஸ்து ஒரு மறைமுகமா நிக்கிறார், அங்க மாம்சமா நேர மனுஷனாவே வந்து நின்றுட்டார். மத்தேயு 15:22-28 நீங்க கவனிச்சு பாருங்க. அங்கே ஒரு பெண் வருகிறாள், அவள் காணானிய ஸ்திரீ இல்லையா, அவள் ஒரு காணானிய ஸ்திரீ, இவள் ஒரு புறஜாதி பெண், இவள் ஆசீர்வாதத்திற்கு அந்நிய பெண்ணா இருக்கிறாள், ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு தகுதி இவளுக்கு கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இவள் ஆசீர்வதிக்கப்பட தகுதி கிடையாது. அந்த நேரத்தில் வந்து சொல்லுகிறாள், இவள் தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறத படிங்க, அது ஒரு அழகா இருக்கும். 22 படிக்கலாம், மத்தேயு 15:22.
அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே,
தாவீதின் குமாரனே,
எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை.
அவர் அதனால என்ன அர்த்தம், அவருக்கு ஆசீர்வதிக்க விருப்பம் இல்லை, அதனாலதான் ஒரு வார்த்தையும் பேசாம அமைதியாக இருக்கிறார். அப்புறம்
அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே,
அந்த வார்த்தைகள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. அப்படி என்ன அர்த்தம், அவர் எங்கெல்லாம் போறாரோ பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறார், பின்தொடர்றது மாத்திரமல்ல கூப்பிட்டுட்டே பின்தொடர்றார். பின்னாலே வர ஆண்டவரே என் மகளுக்கு இறங்கும், ஆண்டவரே என் மகளுக்கு இறங்கும். அவர் பேசாம காதலமாகாத மாதிரி போயிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துல நிக்கிறார், ஆண்டவரே என் மகளுக்கு இறங்கும், என் மகளுக்கு இறங்கும். துரத்திட்டே இருக்கிறார், எங்க போறாரோ பின்னாலேயே போறா, பின்னாலேயே போய் கூப்பிட்டுட்டே போறா. அது சீஷர்கள் சொல்றாங்க, இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. அப்ப எவ்வளவு தூரம் அவர் உறுதியா ஜெபிச்சிருக்கிறா பாருங்க. இல்ல ஒரு ஃபர்மன்ட் பிரேயர், இது தொடர்ச்சியாக உறுதியாய் மன்றாடி போராடிட்டு இருக்கிறார், விடாப்பிடியாக துரத்திட்டே வரா. அப்ப சீஷர்களுக்கே பரிதாபமாச்சு, ஆனால் இவ ஜெபத்தை நிறுத்தவே இல்லை, பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்றி மற்றபடி அல்ல என்றார்.
ஆமா, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் இப்ப வந்திருக்கிறேன் தவிர, புறஜாதி பெண்ணாக இவளுக்காக இந்த காலகட்டத்தில் நான் வரலன்ட்டார். அவ பார்க்கும் பொழுது அது அவளுக்குரிய ஆசீர்வாதமே இல்லைன்ட்டார், அவளுக்குரிய காலம் இன்னும் வரலன்ட்டார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய காலம், இவளுக்குரிய காலம் இன்னும் வரலன்னார். ஆனாலும் அவ என்ன செய்யற, விடல, அவரை பணிந்து கொண்டாலாம், அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரே இறங்குங்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, ரெண்டாவது இது உனக்குரிய ஆசீர்வாதமே கிடையாதுன்றார். ஆனாலும் விடல, மெய்தான் ஆண்டவரே, ஆகிய மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவால் அவளோட போராட முடியல, ரெண்டு பேருக்கும் ஒரே போராட்டம், அது ஆவியில போராட்டாங்க, இங்க மாம்சத்திலேயே போராட்டம் இவளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவினால் அதுக்கு மேல அந்த பெண்ணோடு போராடி ஜெயிக்க முடியல, அவ ஜெயிச்சிட்டான். அங்க யாக்கோபு ஜெயிச்சான், இங்க இந்த பெண் கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை ஜெயிச்சிட்டான். ஆகி மெய்தான் ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு. அதுதான் நல்ல வார்த்தை, கவனிக்க வேண்டிய வார்த்தை. பிதாவின் சித்தம் கிடையாது, என்னுடைய விருப்பமும் கிடையாது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதுன்னு சொல்லுவார். அப்ப இது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சித்தமும் இவளை ஆசீர்வதிப்பதே கிடையாது, பிதாவின் சித்தமும் இவளை ஆசீர்வதிப்பதே கிடையாது. ஆனால் இவளுடைய போராட்ட ஜபம் அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைத்து விட்டது. அல்லேலூயா. போராட்ட ஜபம் தேவனுடைய இருதயத்தையே திசை திருப்பி விடுகிறது. அதே போல அதை படிக்க நேரம் இல்லை, யாத்திரா 32 அதிகாரத்தில் கூட பார்க்கும் பொழுது 13-14 வசனங்களில் பார்க்கும் பொழுது, மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான், அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனஸ்தாபப்பட்டார்னு சொல்லி முடியும். தீங்கு செய்ய நினைச்சார், போராட்ட ஜபம் அதை மாத்திருச்சு. கானானிய ஸ்திரீ ஆசீர்வதிக்க விரும்பல, ஆனால் அவள் விருப்பத்தின்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கல, ஆனால் அவர் ஆசீர்வதிக்க வேண்டிய நிலைமைக்குள் தள்ளியது. அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது மூன்றாவது போராட்ட ஜபம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தையே மாற்றி விடுகிறது, அவருடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை கூட மாத்திடுது. கடைசியாக அந்த போராட்ட ஜபம் என்ன செய்து பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கலாம், 32:27 இருந்து வசிக்கலாம்.
அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார்.
பேர் என்ன என்று கேட்டார்.
யாக்கோபு என்றான்.
யாக்கோபு என்றான்.
அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும்,
இஸ்ரவேல் எனப்படும்,
தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார்.
அப்படி சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதிக்கிறார் இல்லையா. இப்ப இங்க பார்க்கும் பொழுது இப்பவும் நம்ம தகுதி இல்லாம இருக்கிறா, இப்ப அவனை பார்த்து கேட்கிற, உன் பேர் என்னப்பா. யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன். அப்ப உடனே பார்க்கிறான், நீ தகுதி இல்லாத நிலைமையில் இருக்கிற, இனி யாக்கோபு அல்ல, உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். அப்ப அந்த போராட்ட ஜபம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னால அவனை மாத்திருச்சு, அவனை மாத்திருச்சு. யாக்கோபை இஸ்ரவேலா மாத்தி அதுக்கு பிறகு தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறான். நான் சொல்றேன், நீங்கள் போராடி ஜெபித்தால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் அபாத்திரதா இருக்கலாம், சில தடை இருக்கலாம், ஆனால் நீங்கள் போராடி ஜெபிக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களை கர்த்தர் சேஞ்ச் பண்ணுவார், உங்களை மாத்தி உங்கள் காரியத்தை கர்த்தர் மாத்துவார். ஆமேன். சாதாரணமா ஜெபிச்சீங்கன்னா உங்களையும் கர்த்தர் மாத்த முடியாது, உங்களை மாத்தாத பட்சத்தில் உங்கள் காரியமும் மாறாது. புரியுதா உங்களுக்கு இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம ஜெபிக்கிற காரியம் நடக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? சாதாரணமா ஜெபிக்கிறதுல நம்மள மாறது கிடையாது. நம்ம மாறாத போது நம்முடைய காரியம் எப்படி மாறும்? அதுவும் மாறாது. அதனாலதான் சாதாரண ஜபத்துக்கும் போராட்ட ஜபத்துக்குள்ள வித்தியாசம் இருக்குது. சாதாரண ஜபம் நமக்கும் ஒண்ணு செய்யறதில்ல, நம்மையும் மாற்றுறது கிடையாது, சூழ்நிலையை மாற்றுறது கிடையாது. போராட்ட ஜபம் அப்படி போராடி வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நமக்குள் ஏதாவது தகாத காரியங்கள், ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியம் இருந்தா ஃபர்ஸ்ட் நமக்குள் கிரியை செய்து நம்மை மாற்றுகிறது, தகுதிப்படுத்துகிறது, பின்பு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அதனால இன்னைக்கு சொல்றேன், போராடி பாரத்தோடு தீர்மானத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த ஜெபத்திற்கு இன்னொரு வார்த்தை சொல்ல போனா ப்ரிவெயிலிங் பிரேயர்னுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தாத ஒரு காரியம். அந்த கானானிஸ்தி அப்படிதான் பண்ணான், இவனும் அப்படிதான் செய்யலாம். காரியம் முடிகிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தல, காரியம் முடிகிற வரைக்கும் ஜெபம் தொடரணும். முடிகிற வரைக்கும் நிறுத்தாதீங்க ஜெபத்தை, முடிஞ்சாதான் ஜெபத்தை நிறுத்தணும். அப்படி ஒரு தீர்மானத்தோடு போராடுங்க, உங்களை மாத்துவார், உங்கள் காரியத்தையும் கர்த்தர் மாத்துவார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.